2022 ஏப்ரல் மாத தென்றலிதழில் கதிரவன் எழில் மன்னனின் கதிரவனை கேளுங்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 19 இ முன்னுரை. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவை என பலர் பல தருணங்களில் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. சீனர் தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் என்னும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து இதை வடிவமைத்துள்ளேன். ஆனால் இது வெறும் தமிழாக்கம் அல்ல. இதில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீனர் கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்ட உத்தேசம். கேள்வி: நான் சமீபத்தில் ஒரு நிறுவனத்தை ஒரு சக நிறுவனரோடு ஆரம்பித்துள்ளேன். ஓரிரு தேவதை மூலதனத்தாரிடமிருந்தும் சிறிய அளவு மூலதனம் பெற்று இதை நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் விதைநிலை மூலதனத்தாரிடம் சென்று முயல்கையில் இந்த யோசனை பெருவளர்ச்சியை சமாளிக்குமா, வில்லேஜ் ஸ்கேல் என்று பலர் கேட்கிறார்கள். இவ்வளவு புதிய நிறுவனம் இப்போதே பெருவளர்ச்சியை பற்றி யோசித்து நடைமுறைப்படுத்த வேண்டுமா, இல்லை என்றால் எவ்வாறு மூலதனத்தாருக்கு நம்பிக்கை அளிப்பது? விளக்குங்களேன். தொடர்ச்சி. கதிரவனின் பதில்: பெருவளர்ச்சி கண்டபின் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே அமுல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் நிறுவனம் மூலதனம் பெற வேண்டுமானால் அதை பற்றி யோசித்தே தீர வேண்டும் என்று சென்ற பகுதியில் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி என்றால் நிறுவனத்திற்கு நிறுவனத்தின் விற்பொருள் அல்லது சேவை பெருமளவில் விற்கப்படும் நிலை என்றும் மூலதனத்தாரின் கவலை. அப்போதாவது உங்கள் நிறுவனம் லாபகரமாக நடைபெற இயலுமா என்பது என்றும் கண்டோம். அதாவது விற்பொருளின் அடிப்படை அலகின் பேசிக் யூனிட் விற்பனை விலை, அதன் உற்பத்தி செலவு மற்றும் வணிக ரீதியான செலவு குறையுமா என்பதுதான் முக்கியமான கேள்வி என்று முன்பகுதிகளில் கண்டோம். மேலும் அடிப்படை அளவின் செலவு என்பது நிலைத்த செலவு மற்றும் வேறுபடும் செலவு என்னும் இரண்டு வகை செலவுகளின் கூட்டுத்தொகை என்றும், ஒரே ஒரு பொருளை உற்பத்தி செய்தாலும் மாறாதது நிலைத்த செலவு என்றும், தொழிற்சாலை, தகவல் மையம், குறைந்தபட்ச மேகக்கணினி போன்று அதன் உதாரணங்களை பற்றியும் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி நிலையில் நிலைத்த செலவின் விகிதம் மிக குறைவாக இருக்கக்கூடும் என்றும், அதனால் லாபகரமாக நடத்த வேண்டுமானால் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவு விற்பனை விலையை விட குறைவாக இருக்க வேண்டும் என்றும் கண்டோம். வேறுபாட்டு செலவை கணிப்பது எளிதல்ல என்றாலும் அதன் அம்சங்களை ஆராய்ந்து எவ்வாறு கணிப்பது என்பதை விவரித்து வருகிறோம். சென்ற அத்தியாயத்தில் உங்கள் விற்பனை அளவு அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் பயன்படுத்தும் பகுதி பொருட்கள் அல்லது கீழ்மட்ட சேவைகளின் லோவர் லெவல் சர்வீசஸ் விலைகளும் தொகுதி தள்ளுபடியின் வால்யூம் டிஸ்கவுண்டின் அடிப்படையில் குறையும். அதனால் உங்கள் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவும் குறைந்து கொண்டே வரும் என்ற கருத்தை உதாரணங்களுடன் விளக்கினோம். இந்த கோட்பாடு பெருவளர்ச்சி நிலைக்கு எப்படி பயனளிக்கும் என்று இப்போது மேற்கொண்டு காண்போம். பெருவளர்ச்சி நிலையில் மொத்த நிலைத்த செலவு மற்றும் அடிப்படை வேறுபாட்டு செலவை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலேயே அதற்கான வழிமுறைகளை அமுல்படுத்தி காட்ட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. பார்க்க போனால் அது நிறுவன வளர்ச்சிக்கு பெரிய தடையாக கூட வந்து முடியக்கூடும். ஏனெனில் செலவை குறைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல, அதற்கு மிக அதிகமான முயற்சி தேவைப்படும். அந்த முயற்சியை நிறுவனம் எந்த நிலையை அடையும் போது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். பொதுவாக நிறுவனம் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது நிறுவனத்தின் முயற்சிகள் மற்றும் கவனம் அனைத்தும் விற்பொருளை தயாரிப்பதிலும், முதல் விற்பனைகளை வளர்ப்பதிலும், வருவாய் ஓட்ட விகிதத்தை அதிகரிப்பதிலும் செலுத்த வேண்டும். பெருவளர்ச்சி நிலையில் பயன்படுத்த வேண்டிய வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே மேற்கொண்டால் வளர்ச்சிக்கான கவனம் கலைந்து அதற்கான முயற்சியும் குறைந்துவிடும். அதனால் வளர்ச்சி விகிதம் குறைந்து போகலாம். உதாரணமாக மென்பொருள் சேவை நிறுவனம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் தகவல் மையம் அல்லது மேக கணினியின் மேலாண்மைக்கு டேட்டா என்டர் ஆர் கிளவுட் மேனேஜ்மெண்ட் பணியாட்களின் கை உழைப்பை மட்டும் பயன்படுத்தினால் அவர்களது வேறுபாட்டு செலவு மிக அதிகமாகத்தான் இருக்கும். அதற்காக அவர்கள் மேலாண்மையை தன்னியக்கமாக்கும் ஆட்டோமேஷன் முயற்சியில் அதி தீவிரமாக இறங்குவதாக வைத்துக் கொள்வோம். அப்போது அந்நிறுவனத்தின் மென்பொருள் பொறியியலாளர்களை மென்பொருள் பயன்பாட்டு அம்சங்களை அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் உருவாக்கும் பணியில் இருந்து மேலாண்மை தன்னியக்க மென்பொருளை உருவாக்க திசை திருப்ப வேண்டி இருக்கும். ஆனால் நிறுவனம் மிக ஆரம்ப காலத்திலோ மிகச் சிறியதாகவோ அல்லது சற்று பெரியதானாலும் வேக வளர்ச்சி உள்ளதாகவும் இருந்தால் அடுத்தடுத்த வாடிக்கையாளர்களை பெறுவது மற்றும் ஏற்கனவே பெற்ற வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மேலும் அதிக அளவில் விற்பது அல்லது சேவையளிப்பதில் கவனம் செலுத்தி மென்மேலும் வளர்ச்சி அடைவதிலேயே கூர்மையான கவனமும் அதிகமான முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும். அதனால் தன்னியக்கம் போன்ற செலவை குறைக்கும் முயற்சிகளை பெருவளர்ச்சி நிலையை அண்மையில் அடையப் போகிறோம் என்ற கணிப்பு தோன்றும் போது மேற்கொண்டால் போதும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்றால், பெருவளர்ச்சி நிலையில் கூட செலவு குறைப்பு முயற்சிகளை மேற்கொள்ளாமல் வளர்ச்சிக்கான முயற்சிகளையே மேற்கொள்ளும் நிறுவனங்கள்தான் அதிகம். ஏனெனில் தனியார் நிறுவன முதலீட்டாரும் வெஞ்சர் அண்ட் பிரைவேட் ஈக்விட்டி கேபிட்டல், ஏன் பொது நிறுவன பங்கு சந்தையும் கூட நிறுவன மதிப்பீட்டில் வேல்யூவேஷன் வேக வளர்ச்சிக்குத்தான் மிக அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். ஆனால் செலவு குறைப்புக்கு முக்கியத்துவம் இல்லவே இல்லை என்பதும் இல்லை. அது எப்போது முக்கியத்துவம் பெறுகிறது? உங்கள் வேறுபாட்டு செலவின் பகுதிகள் என்னென்ன, அவற்றை எப்படி கட்டுப்படுத்தி மொத்த வேறுபாட்டு செலவை குறைக்கலாம் என்பதையெல்லாம் பற்றி அடுத்து வரும் பகுதிகளில் காண்போம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.